نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அகீதாவுடைய அல் ஃபிரக் அப்படின்ற பிரிவுகள் பற்றிய இந்த பாடத்தில் நாங்கள் ஆரம்பமாக ஹவாரிஜிகள் பற்றிய இரண்டு வாரங்கள் பார்த்தோம். அடுத்ததாக ஷியாக்கள் சம்பந்தமாக நம்ம ஒரு வாரம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது அடுத்த வாரம் ஷியாக்களுடைய விஷயத்தில் நாம் சென்ற வாரம் பார்த்த விஷயங்கள், ஷியாக்களுடைய இன்றைய நடைமுறைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்களை அலசினோம். இரண்டாவது கட்டமாக ஷியாக்களுடைய அந்த அதாவது கொள்கைகள் பிரிவுகள் சம்பந்தமான ஒரு மேலோட்டமான பார்வை, முழுமையாக வரலாற்று ரீதியாக எனது முழுமையாக நம்ம என்ன செய்யல அதில் பார்க்கல. இன்றைய வாரம் இன்ஷா அல்லாஹ் ஷியாக்களுடைய தோற்றம், அவர்களது அந்த வளர்ச்சி, அவர்களது பிரிவுகள், அவர்களது கொள்கைகள், இது சம்பந்தமாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நம்ம சென்ற வாரம் என்ன செஞ்சோம்னு சொன்னால், இன்றைய நடைமுறையில் உள்ள ஷியாக்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஹவாரிஜிகள் ரெண்டாவது வாரம் தான் இன்றைக்குள்ள ஹவாரிஜிகள் பற்றி பார்த்தோம். ஷியாக்கள் விஷயத்தில் ஆரம்பமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நவீனமாக உள்ள ஷியாக்கள் பற்றிய செய்திகளை பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் அடையாளப்படுத்திக் கொள்ளணும். மற்றபடி இப்போ இந்த நேரத்தில் வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட சில வரலாற்று தகவல்களையும் அவருடைய பிரிவுகளை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இப்போ ஆரம்பமாக நம்ம சென்ற வாரம் பார்த்த ஒரு கொஞ்சம் பார்த்துட்டோம். ஷியாக்கள் என்ற அந்த சிந்தனை வந்து அப்துல்லா இப்னு சபா அப்படி என்பவரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அப்துல்லா இப்னு சபா ஒரு யூதனாக இருந்தவர். இந்த அப்துல்லா இப்னு சபா யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார், அதாவது இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி நடித்தார். அதுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு சபா என்ன செய்யறாருடா, அவன் செஞ்ச முதலாவது தௌர் ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக அதாவது சிந்தனைகளை உருவாக்கியது. ஃபர்ஸ்ட் விதையை தூவினா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக சிந்தனைகளை உருவாக்கி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற முழு பங்களிப்பையும் செஞ்சவர் அப்துல்லா இப்னு சபா. இது வந்து அப்துல்லா இப்னு சபா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சா திட்டமிட்டு தான் செய்யப்பட்டதுன்றெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்யாது புரியாது. பிற்காலத்தில் போற நேரத்தில் வரலாற்றை படிக்கிற நேரத்தில் தான் இவர் வந்து தானாக விடப்பட்ட அல்லது ஒரு கொள்கையால் விடப்பட்ட தவறு அல்ல, வரிந்து கட்டி கொண்டு பிளான் பண்ணி நடந்தது என்றது பின்னால்தான் என்ன செய்யும் அது புரியும். அந்த மாதிரி ஒரு வேலை அப்துல்லா இப்னு சபா செஞ்சார். இந்த அப்துல்லா இப்னு சபா சம்பந்தமாக நம்ம இப்பெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு திருப்பியும் சொல்றேன், அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவரே இல்லை அப்படி என்று பல மக்கள் மறுப்பதாக நான் சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஷியாவையும் சுன்னாவையும் ஒற்றுமைப்படுத்தணும். ஷியாவையும் சுன்னாவையும் தக்ரீப் பைன சுன்னதி வ ஷியா, ஷியாக்களையும் சுன்னிகளையும் என்ன செய்யணும் ஒற்றுமைப்படுத்தணும், அப்ப இஸ்லாமிய உலகம் ஒரு பலமான உலகமா என்ன செய்யும் மாறும் என்று சில நல்லெண்ணம் கொண்ட, அடிப்படையற்ற நல்லெண்ணம் அது, ஆனா அவர்கள் நல்லெண்ணம் உண்மையிலேயே நல்லெண்ணம் கொண்ட சிலரால தான் இந்த சிந்தனைகள் உருவாக்கப்படுது. அதுல உண்டு என்ன, அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவரே இல்லை. ஏன்னா ஒரு யூதனுடைய பின்னணியில தான் இந்த ஷியா உருவாகியது என்று சொன்னா ஒற்றுமைப்படுத்தவே என்ன இயலாது. அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன, அப்துல்லா இப்னு சபா இல்லாமக்கிறோம். அப்துல்லா இப்னு சபா இல்லாமலாக்கி விட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயது பெண்ணை திருமணம் முடித்தார்கள், அக்கதனிக்காக நடந்துச்சு, 9 வயதுல என்ன வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லி கண்டிக்கிறோம். இதுக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, விளக்கம் எல்லாத்தையும் விட தூக்கிட்டா சரி அந்த செய்தியை என்றதுக்காக வேண்டி, அந்த செய்தி பலகீனமானது, அடிப்படையற்றது, யூத கருத்து அப்படின்னு என்ன சில பிரச்சாரங்கள் செய்யறத நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது மாதிரி இதையும் என்ன செஞ்சாங்க, வரலாற்றுல உள்ள ஒரு விஷயம், அது வரலாற்றுல உள்ள ஒரு விஷயம், ஆதாரப்பூர்வமான விஷயம், இஸ்லாமிய சமுதாயம் காலாகாலமாக நிரூபிச்சு நம்பிட்டு வந்த விஷயம். அந்த மாதிரி உண்டு அப்துல்லா இப்னு சபா, அப்துல்லா இப்னு சபா இல்லைன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா நாங்க சென்ற வாரம் நிரூபிச்சோம், ஷியாக்களுடைய நூலே என்ன செய்து அப்துல்லா இப்னு சபா என்பவர் இருந்ததை என்ன செய்கிறது ஏற்றுக்கொள்கிறது. ஷியாக்களே அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருவர் இருந்தார் என்பதை என்ன ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற சில செய்திகளை நாம் என்ன செஞ்சு சொன்னோம். அப்துல்லா இப்னு சபா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றாங்க என்று சொன்னால், அப்துல்லா இப்னு சபா தான் இன்னென்ன விஷயங்களை உருவாக்கினார் என்ற ஷியாக்களுடைய நூல் என்ன செய்து சொல்லுது. அதில் ஒன்று என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃப்ஸ் நேரடியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசியத்து செய்யப்பட்டார், அடுத்த ஹலீஃபாவாக வசியத்து செய்யப்பட்ட அந்த சிந்தனை உருவாக்கியவர் யார், அப்துல்லா இப்னு சபா தான் என்று சொல்லி என்ன அதாவது அந்த ஷியா அறிஞரே சொல்றாரு. இரண்டா இன்னொன்று சொல்றாரு, அபூபக்கர் உமர் இவர்களை விமர்சிக்கின்ற கொள்கை முதலாக உருவாக்கின யாரு, அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாக்களுடைய நூல்கள் சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கடா, இதனால்தான் ஷியாக்களுக்கு எதிரான சுன்னிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஷியாக்கள் ஷியா கொள்கை அப்துல்லா இப்னு சபாவிலிருந்து உருவாகியது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறார். அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க இவ்வளவு நடந்தா? ஆனா அப்படி சொல்கிறார்கள், அதுக்கு பதில் சொல்லாம என்ன செய்யறாரு, முடிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்கள் இவர்களை எப்படி அழைக்கிறாங்கன்னா, இந்த அப்துல்லா இப்னு சபா எப்படி அழைக்கிறாங்கடா ஷியாக்கள், சபஇயா சபஇயாண்ட ஒரு பிரிவினர் இருந்தார்கள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு சபாவுக்கு தனிப்பெயரை கொடுத்து என்ன, அதாவது ஷியாக்கள் இருந்து வெளியாக்கிறது, அவர்களை வெளியாக்கி சபஇயாண்ட ஒரு பிரிவு இருந்தது அப்படி என்று சில கொள்கைகளை மட்டும் அப்துல்லா இப்னு சபாவோட வச்சு அதை என்ன செய்யறது, வட்டம் போட்டு ஷியாக்களை விட்டு வெளியேற்றுகின்ற அந்த வேலையை யார் செய்கிறார்கள், ஷியாக்கள் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யலாம், ஷியாக்களுக்கு அப்துல்லா இப்னு சபாவுக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்று செய்யலாம் என்பதற்காக அதை செய்தார்கள். இதை நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அப்துல்லா இப்னு சபாவுடைய முடிவு என்ன, எப்படி அலி ரதியல்லாஹு அவர்களால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது, காரணம் அவர் வந்து எல்லாம் மீறிட்டாரண்டி, எல்லாம் மீறி போய் அலி ரதி இன்னல்லாஹ ஹல்ல ஃபி அலி, அலியில அல்லாஹு தஆலா இறங்கிட்டான், அலிதான் அல்லாஹ் என்று சொல்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, நஊது பில்லாஹி மினா வந்ததனால அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்துக்கு என்ன நெருப்பு கொளுத்தி என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். இந்த தண்டனை சரியான்னு கேட்டா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு கண்டிச்சாங்க, தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் அது வேற, ஆனா அதுக்கு அந்த தீயால கொடுத்துட்டு அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரிமையான விஷயம், இந்த தண்டனை அலிலாம் கொடுத்திருக்க கூடாது என்று சொல்லி யாரு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தவறான ஒரு சமுதாயத்துடைய கையிலே இருந்து அந்த தவறான சமுதாயம் தான் அலி ரதியல்லாஹு வழி நடத்தினாங்கன்றது பொய் என்றது இந்த செய்தி என்ன செய்து நிரூபிக்கிறேன். அப்துல்லா இப்னு சபாவோ அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட்டோ யாருக்கு தேவைக்கல, அலிகளுக்கு தேவைக்கல, தேவை இருந்தா அவர் உள்நோக்கம் கொண்டவராக இருந்தா இவர்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பாரா, அதுவும் இந்த தண்டனை கொடுத்திருப்பாரா, வெறும் சிறைச்சாலையில வச்சிருப்பாரு, அப்படி கொடுக்கல. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில தவறானவர்கள் உள்ளுக்கு இருந்தாங்க தான், ஆனால் அதுக்காக அலி ரதியல்லாஹு சம்பந்தம் முழுவதும் யாரும் இல்ல, தவறானவர்கள் அல்ல என்ற செய்தியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அப்ப இது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல செப்டர் முடியுது, அப்துல்லா இப்னு சபாவுடைய செப்டர் முடியுது. ஆனா ஷியா கொள்கை விதைக்கப்பட்டாச்சு, ஷியா கொள்கை விதைக்கப்பட்டாச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் விளங்குது, அலி ரதியல்லாஹுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்கள் விமர்சிக்கப்படுகின்ற மாதிரியான ஒரு நிலை என்ன செய்யல இருக்கல, அந்த நிலையை உருவாக்குறதுக்கு பாடுபட்ட அப்துல்லா இப்னு சபா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டான். அது வந்து சபஇயா தான் அண்டைக்கு, அண்டைக்கு என்ன சபஇயா, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மிதமிஞ்சி ஆதரித்தவர்களுக்கு தஷய்யுஅ ஷியாத்து அலி, அலியுடைய ஆதரவாளர்கள் என்ற பேர் வழங்கப்பட்டது. ஆனா அவர்கள்ட்ட என்ன இருக்கல, அபூபக்கர் விமர்சிக்கிறதோ உஸ்மான் அதாவது அலி ரதியல்லாஹு விமர்சிக்கிறதோ அல்லது அதை விட என்ன மிதமிஞ்சிய கொள்கைகளோ என்ன செய்யல இருக்கல. அப்படி இருந்தவர்கள் யார், சபையா, புரிஞ்சவங்களுக்கு, அப்படி இருந்தவர்கள் யார், சபையா அப்துல்லா இப்னு சபாவுடைய குரூப், இது ஒரு இஸ்லாமிய கொள்கையாக என்ன செய்யல இருக்கல. ஆனா காலப்போக்கில் உருவாக்கின அப்துல்லா சபை தான் இந்த சிந்தனைய, அதை முழுசா என்ன செஞ்சிட்டாங்க உள்வாங்கி, ஷியா என்றாலே யாரு அந்த சபையா கொள்கை உள்ளவங்க தான் ஷியா என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சாங்க வந்தார்கள் என்பதை நம்ம பையனை உருவாக்குறவன் இடத்துக்கு அது என்ன செஞ்சிடும் போயிடும், உருவாக்குற இடத்துக்கு அது போய் சேர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அலிரவுடைய காலத்தில் மிஞ்சி போனா ஷியா என்று அழைக்கப்பட்டவர்களுடைய மிக மிஞ்சிய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தாங்க, உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். உமையாக்களுக்கு விரோதமாக இருந்தாங்க முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் அவங்களுக்கு விரோதமாக இருந்த ஷியாக்களுடைய ஒரு அம்சம். இரண்டாவது பாயிண்டாக நம்ம என்ன சொல்லலாம், அலியை முற்படுத்துறது, அலிய எல்லோரையும் விட முற்படுத்துறது, குறிப்பா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு விட முற்படுத்துறது, இது இருந்துச்சு. இதுதான் அண்டைக்கு இருந்த தஷய்யு என்று சொல்லலாம். இதனாலதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ருமிய பி தஷய்யு, இவருக்கு ஷியா விமர்சனம் உண்டு அப்படி என்று சொல்லி ஒரு அறிஞரை பத்தி சொல்லப்பட்டா உடனே இன்றைக்குள்ள ஈரானிய ஷியாண்டு எல்லா இடத்துலையும் நினைச்சிடக்கூடாது. நம்ம முதலாவது என்ன நினைக்கணும், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துறது, அலிதல்லா அவர்களை முற்படுத்துறது, அவர் தான் முதலாவது ஹலீஃபா வரும்னு சொல்றது, அல்லது உஸ்மானுக்கு முன்னால வர வேண்டும் சொல்றது ரதியல்லாஹு, இப்படித்தான் அடுத்த மாடு. இமாம் ஹாக்கிமுக்கு அந்த விமர்சனம் இருக்குது, அதே போல அப்துல் ரசாக் முசன்னப் அப்துல் ரசாக் சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை எழுதியவருக்கு அந்த விமர்சனம் இருக்குது. அதில் அர்த்தம் ஒரு ஷியாக்காரன் அர்த்தம் அல்ல, எது இதான் ஆரம்ப காலத்து ஷியாவுடைய சிந்தனை இருக்குது, இதான் அர்த்தம். அன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஷியாக்களுடைய சிந்தனை அது சபஇயா, அது ஷி தஷய்யுன்றதுக்கு அலிதல்லாங்களே அதை முடிச்சிட்டாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த இது உள்வாங்கப்படுது, அந்த சபையாட எல்லா கொள்கையும் என்ன செய்து உள்வாங்கப்பட்டு அதுதான் ஷியா கொள்கை இடத்துக்கு என்ன செய்து வருது. இது சென்ற வாரம் பார்த்தது, இது ஃபுல்லா என்ன நம்ம சென்ற வாரம் பார்த்த விஷயம். இரண்டாவது மூன்றாவது அம்சம், 12 இமாம்களை பார்த்தோம் சென்ற வாரம், என்ன பார்த்தோம், பனிரெண்டு இமாம்கள். முதலாவது இமாம் அபு ஹனீஃபா, இரண்டாவது சரியா, அடுத்ததாக என்ன ஞாபகத்தில் முதலாவது என்ன அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பிறகு ஹசன், அதுக்கு பிறகு ஹுசைன், அதுக்கு பிறகு ஜெயின் அபுதீன், அதாவது அலி, அவரோட பேர் என்ன அலி, அதுக்கு பின்னால் என்ன முஹம்மது, அதுக்கு பிறகு எப்படி பட்டத்தானது, அப்புறம் ஜவஹர் சாதிக், இப்படி என்ன அந்த ஒரு அந்த ஒரு பட்டியல் அப்படி என்ன செய்ய போதும், எது வரைக்கும் பதினொன்றாவது வரைக்கும். பதினொன்னாவதுக்கு பிறகு வாரவருடைய பேர் என்ன, பனிரெண்டாவது இமாம் இன்னும் வரல, அவர் மஹதி, அவருடைய பேர் என்ன, பேர் எழுதல யாரும், எப்படி முஹம்மது, வணங்கிட்டா முஹம்மது என்றவர், அவருக்கு மஹதி என்று பேர் வச்சுக்கிறாங்க. அவரை தான் என்னது அல் இமாம் அல் முன்தொதர், அதாவது அவரை பார்த்து கண்டிக்கிறாங்க, அல்லது காயிம் வணங்கிட்டா அல் காயிம் பில்லா, இப்படி பல பேர்களை சொல்லி அவரை அழைக்கிறாங்க, அவரை வெயிட் பண்ணி கண்டிக்கிறாங்க, அவர் வருவார், அவர் வந்து வருவார். அப்ப பதினொன்னாவது இமாம் வந்து உண்மையா சொல்ல போனா ஹசன் அல் அஸ்கரி, அதாவது உண்மையா சொல்ல போனா அவருக்கு புள்ள இல்லைன்றதான் உண்மை, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில வந்தவர் தான். இந்த பதினோரு இமாம்களும் நல்ல அறிஞர்களா இல்லையா, நல்லவர்கள், மார்க்க அறிஞர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்கள். பனிரெண்டாவது நபர் வந்து உண்மையில அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை இல்லை, ஆனா இவங்க பிள்ளை இருப்பதாக சொல்லி அவர் மறைஞ்சதாக சொல்லி கேச முடிச்சுட்டாங்க. அவங்க பனிரெண்டு இமாம்கள் தான் ஷியா கொள்கை, பனிரெண்டு இமாம் தான் உலகம் ஃபுல்லா ஆளணும் என்ற கொள்கையிலிருந்து பன்னெண்டாயிரம் புறக்காடு எப்படி இருக்கும், அதனால இந்த சித்தனை உருவாக்கி அவர் மறைஞ்சிக்கிறார். எப்ப வருவாரு, வருவார், அவர் தான் மகதி, அவர் தான் மகதி என்று சொல்றாங்க. ஆனா உண்மையில வரலாற்று அடிப்படையில் எடுத்தா பதினொன்று தான், வரலாற்று அடிப்படை தான் பதினொன்று. இதை நம்ம பார்த்தோம், இந்த பேருடைய தாக்கம் எங்கள்ல எவ்வளவு இருக்கணும் என்ன செஞ்சோம் பார்த்தோம், ஒவ்வொரு பேருக்கு பின்னால எப்படி ஷியா பேர் எங்களுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்லி. அடுத்து என்னன்னு சொன்னால், நாலாவது கட்டம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பனிரெண்டு இமாமி ஷியாக்கள் உதாரணமா சபையா சிந்தனை உள்வாங்கப்பட்டு ஷியா கொள்கை வளர்ந்துட்டு வருது. நல்லா கேளுங்க, முதலாவது தசையோ அலிதலைக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் ஆரம்ப ஷியா. அந்த டைம்ல மிதமிஞ்சிய நிலைப்பாடை தெரிவித்தவன் அப்துல்லா இப்னு சபா, ஆனா அது அன்றைக்கு வட்டம் போடப்பட்டு ஒதுக்கப்பட்டாச்சு. பிற்காலத்தில் இது உள்வாங்கப்படுது, மிகப்பெரிய ஆதிக்கமாக அது வளருது. அது இல்லாதவர்கள் எல்லாம் ஷியாக்களாகவே கணக்கெடுக்கப்படல. அலி ரதியல்லாஹு அவர்களை முற்படுத்தினாலும் அவங்களை ஷியாக்களாகவே என்ன செய்யல, இவங்க கணக்கெடுக்காத ஒரு சிச்சுவேஷன் என்ன செஞ்சது வந்து, ஷியாண்டா அப்துல்லா இப்னு சபோட கொள்கையில இருந்தா தான் ஷியா என்ற சிச்சுவேஷன் வருது. ரைட், இந்த பனிரெண்டு இமாமியத் கூட்பாடு ஒரு இடத்துல ஒட்டையுது ரெண்டாக, அது என்ன இடம், ரெண்டு பிரிவா மாறுதுன்னு சொன்னேன், இஸ்மாயில் இஸ்மாயில், அதாவது இரண்டு இமாம்களை, ஏழாவது இமாம் வந்து ரெண்டு பேராக என்ன செய்து மாறு, ஒன்று மூசா இன்னொருத்தர் இஸ்மாயில், ஏழாவது மூசாவும் பிறக்கிறாரு இஸ்மாயிலும் இருக்கிறார். இஸ்மாயில் வந்து இரண்டாவது நபர், மூசா முதலாவது நபர். இந்த நேரத்தில் இஸ்மாயிலுக்கு தான் ஆட்சி போகணும் என்று சொன்னவர், அதாவது இஸ்மாயில் தான் ஹலீஃபா, அவர் தான் மிகப்பெரிய இமாம் என்று சொன்னவர்கள் இஸ்மாயிலியாக்கள் அப்படின்னு பிரிஞ்சாச்சு. என்ன இஸ்மாயிலியாக்கள் இல்ல மூசா தான், ஏழாவது இமாம தீர்மானிக்கிறேன், ஏழாவது இமாம் மூசா தான் சொன்னவர்கள் மூசவிக்கள், அதாவது இந்த ஈரானிய ஷியாக்கள், மூசவிக்கண்ட யாரு, இன்றைய ஈரானிய ஷியாக்கள் வணங்கிட்டா. அப்ப மூசவி என்று சொல்லி அங்கே பிரிஞ்சு மெயின், அதாவது இப்ப யாரோட கை ஓங்குது உலகத்துல, மூசவிக்கட கை தான் செய்யுது ஓங்குது, ஈரானிய ஷியாக்கட கை தான் ஓங்குது. இஸ்மாயிலியாக்கள் மூசவிக்களால் அடக்கப்படுவாங்க, ஏன்னா அது சரியான கொள்கையில பிளவு ஏற்படுத்திட்ட மாதிரி என்ன அடக்கப்பட்டதுனால இவர்கள் ஆங்காங்க திரிஞ்சு போன இடத்துல உண்டுதான் இந்தியால பாம்பே விளங்கிட்டா, அது போன்ற இடங்கள்ல. அப்ப இஸ்மாயிலியாக்களுடைய அந்த சப்ஜெக்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர நேரத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க, இரண்டு பிரிவு இறுதியாக, நீங்க அந்த இடைப்பிரிகள் வாங்க, இறுதியாக ரெண்டு பிரிவு என்ன செஞ்சாங்க பிரிதார்கள், என்ன பிரிவு, எப்படி நிசாரியா விளங்கல, சொல்லுவோம் ஒன்னு நிசாரியா, அடுத்தது முஸ்தாலியா, முஸ்தாலியா நிசாரியா, நிசாரியா ரெண்டா பிரிஞ்சாங்க. அதுக்கு பின்னால அந்த பிரிவு ரெண்டு பிரிவா பிரிவு, எந்த பிரிவு முஸ்தாலியா என்ற பிரிவு என்ன செய்தது சொன்ன, அதாவது இஸ்மாயிலியா பிரிவுல மெயின் பிரிவு பிளவு ஏற்படும், எல்லாம் இமாம தீர்மானிக்கிறது ஏற்பட்ட பிளவு தான், முஸ்தாலியாவும் நிசாரியான்னு பிரிஞ்சிட்டு. இந்த முஸ்தாலியான குரூப் வந்து கொஞ்சம் காலத்தில் இன்னும் அவங்க ரெண்டு, அவங்க இமாம தீர்மானிக்க விஷயத்தில் அவங்க ரெண்டா பிரிஞ்சாங்க, அதான் தாவூதி தாவூதி போராக்கள், இன்னொரு போராக்கள் சுலைமானியா விளங்கிட்டா. தாவூதி போராக்கள், தாவூதி போராக்கள் தான் எங்க இப்ப நல்ல ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பாம்பே அந்த போற பகுதிகள் எல்லாம் போரா என்று சொல்ற பஹராண்டா வியாபாரிகள், போராண்டா வியாபாரிகள் வழங்கிட்டா. ரிஸ்வான் மதனி அவர்கள் யார் இந்த போராக்கள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு புக்கு போட்டார். யார் இந்த போராக்கள் பஹராக்கள் யார், இவங்க சியாட எந்த பகுதியால் என்ன செய்யறாங்க இங்க வாராங்க, அவர்களுடைய கொள்கைகள். நான் என்ன கொள்கைகளை பத்தி படிக்கல, உடஞ்ச இடத்த மட்டும் தான் என்ன செஞ்சோம் படிச்சோம். இது எங்களுக்கு ஏன் தேவைன்னா, நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவங்க இவங்க யார், எங்க இந்த உடஞ்சாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வைங்க ஈரானுக்கு போறாங்க இல்ல அவங்களுக்கு கிளேஸ் என்னன்னு பாக்கணுமே. யமன்ல இந்த சுலைமானியா குரு பிரிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இவங்க உள்பிரிவில் உள்ளவங்களை எப்பையும் மிகப்பெரிய எதிரியா பாக்குறது பக்கத்துல பிரிஞ்சு போனவன தான் விளங்கிட்டா. பக்கத்துல பிரிஞ்சு போனவன தான் மிகப்பெரிய எதிரியா, உலகத்துல ஊர்ல பெரிய எதிரிப்பான், ஆனா தம்பியோட தான் பெரிய சண்டையில இருப்பான். ஏன், இவனோட தான் நெருக்கமும் கூட பிரச்சனை இவனோட தான் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும். ஒரு கணவனுக்கு மிகப்பெரிய சண்டையும் இதுவும் போற யாரோட அறியும், மனைவியோட தான். அதுக்காக அன்பில் என்ன அர்த்தமா, என்ன ஊர்ல உள்ள யாரோட நீங்க சண்டை இல்ல, என்னோட தான் சண்டைன்னு சொல்லலாமே, உங்களோட தான் வாழ்றது, வாழ்ந்தா தான் என்ன அவங்களுக்கு இடையில தான் என்ன செய்யும் சண்டையும் பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா பிரச்சனை என்பது உண்மையிலே பகைமைக்கான அடையாளம் அல்ல, எல்லா இடத்துலையும் எல்லா இடத்திலையும் பிரச்சனை என்பது பகைமைக்கான அடம் அல்ல, உரிமைக்கான அடையாளம். இதுக்கான அடையாளம் உரிமைக்கான அடையாளம் தான் பல இடங்கள்ல, ஆனா சில இடங்கள்ல அது பகைமைக்கான அடையாளம். இங்க என்ன பாத்தீங்கன்னா சுலைமானி இதுல என்ன வேணா பகைமைக்கான அடையாளம், இது என்ன பகைமைக்கான பெரிய ஒரு அடையாளமா என்ன செய்யுது அந்த இடத்துல வருது. ரெண்டு பேருக்கு கடுமையான இது இருக்குது. இவர்களோட எந்த சித்தாந்தங்கள் வந்து சேர்ந்துகிறதுனா இந்துக்களுடைய எல்லா சித்தாந்தங்களும் அப்படி மிங்கலாகிறது விளங்கிட்டா. அந்த மாதிரியான ஒரு கலப்பு என்ன செய்யுது நடக்குது ரைட். இதுவரைக்கும் தான் நம்ம என்ன செஞ்சோம் இந்த பிரிவுகள் சம்பந்தமா பார்த்தோம். இப்ப என்ன அப்படி என்று சொன்னால், இவர்களுடைய ஒவ்வொரு சில பிரிவுகளை நாம் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம், கொள்கைகளை என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இந்த பிரிவுகள் என்ன, இந்த கொள்கைகள் என்ன, இன்றைக்கு உள்ள பிரிவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். வரலாற்றில் என்னென்ன இவர்கள் செய்தார்கள் அப்படி என்ற பகுதிகள் ஒரு சில விஷயங்கள் உண்டு. முதலாவது நாம் பிரிவுகளுடைய அந்த கொள்கைகள் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன கொள்கைகள், பொதுவான கொள்கைகள் என்ன, தனிப்பட்ட ரீதியான கொள்கைகள் என்ன. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி என்ன செய்யலாம், மூன்றாவது பிரிக்கலாம், பிரதானமாக என்ன செய்யலாம் மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று ஹுலாத், இது வந்து பேரல்ல, அவர்களுக்கு பேரல்ல பண்பு. ஹுலாத் அதாவது எல்லை மீறியவர்கள், ஹுலாத் என்றா ஹுலு, குலாத் எல்லை மீறியவர்கள். அடுத்த இமாமியா, அதாவது இந்த இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்துகின்றவர்கள், இமாம் இருக்கணும் இமாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு வலியுறுத்துகின்றவர்கள். அடுத்த ஜெய்தியா, அடுத்தது ஜெய்தியா, அரே ஜெய்தியா, அவங்க ஷியாக்கள். பிரதான பிரிவுகள் மூணு, பிரதான பிரிவுகள் மூணு, ஒன்று குலாத், இரண்டாவது இமாமியா, மூணாவது ஜெய்தியா. அப்படி போட்டுக்கோங்க, ஜெய்தியான்றது மொழிபெயர்ப்புக்கு இல்ல, ஜெய்திக்கு சார்பானவன் அர்த்தம், அது மொழிபெயர்ப்பு அப்படியே போட்டுக்கோங்க, சும்மா ஜெய்தியான்னு போட்டுங்க. குலாத் இமாமியா, இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்தியவர்கள் வந்து இது. குலாத் என்றது அது இஸ்லாத்துக்குள்ள சேர்க்கலாது, ஆனா இஸ்லாத்திலிருந்து பிரிஞ்சதுனால அதை பத்தி பேசிட்டிருக்கிறோம், இஸ்லாத்திலிருந்து பிரிஞ்சதுனால பேசிக்க நிக்கிறோம் இஸ்லாத்துல சேர்க்கவே. அதாவது இஸ்லாத்துக்கு அதுக்கு ஒரு கொள்கைண்டா, இப்ப காதியானிங்களே, காதியானிகள் இஸ்லாத்துட்டு வெளியே தான், ஆனா ஏதோ ஒரு வகையில ரிலேட் பண்ணலாம் இஸ்லாத்துக்கு, என்ன நபி இருக்குது அப்படி இப்படி சொல்றது. இது குலாத்தன் அர்த்தம் என்ன தெரியுமா, இஸ்லாத்திலிருந்து போனதுனாலதான் இதை படிக்கிறமே தவிர இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் என்னது, ரிலேட் பண்றதுக்கு கூட எதுவும் வைக்கல அவங்க அப்படின்னு அர்த்தம். அதான் மிதம் இஞ்சியம் அர்த்தம் குலாத்தன்றது. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஷஹரிஸ்தானி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றார் என்னண்டா, இவர்கள் தான் தங்களது தலைவர்கள் விஷயத்தில் எல்லை மீறியவர்கள். என்ன இல்லை மீறியாண்டா, ஹத்தா அக்ரஜோகும் மின் ஹுதூதில் ஹலீகியா, படைப்பு என்ற இடத்துல இருந்து இவர்களை வெளியாக்கி படைப்பாளன் இடத்துக்கு கொண்டு போனவங்க. இப்ப சம்பந்தம் இல்லை இஸ்லாத்துக்கு, ரைட்டா, படைப்பாளன் என்ற இடத்துக்கு கொண்டு போனவங்க. வஹக்கமு ஃபிஹிம் பி அஹ்காமில் இலாஹியா, அதாவது கடவுள் இறைவனுக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் கொடுப்பாங்களோ அதெல்லாம் என்னது கொடுத்தவர்கள் முழுமையாக. ஃபர்பமா ஷப்பஹு வாஹிதம் மின் அல் அஇம்ம பில் இலாஹ், எந்த அளவுக்கு என்றால் சில பொழுதுகள்ல ஒரு அறிஞரை கடவுள் என்று என்ன செய்வார்கள் தெளிவாக சொல்வார்கள். இஸ்லாத்துல பிரிவா இது, இங்கிருந்து டச் ஆகி போனதுனாலதான் பிரிவே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. சில பொழுது எங்களை உண்மையா படைச்சான இறைவன், அவனை படைப்புக்கு கொண்டு வந்துருவாங்க, அதாவது இமாம படைப்பாளன் ஆக்கிடுறது, படைச்சவன அவனால இந்த இமாமாலதான் இவர் அல்லாவே என்ன செஞ்சான் படைக்கப்பட்ட ஆண்ட லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்ப எவ்வளவு குழு, அதான் குலாத் மிதமிஞ்சியவர்கள்.
وهم على طرفي الغلو والتقصير وانما نشات شبهاتهم من مذاهب الحلوليه ومذاهب التناسخيه ومذاهب اليهود والنصارى எப்படி இவர்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் வந்தது அப்படி என்று சொன்னால் ஜென்ம கோட்பாடு மறுஜென்ம கோட்பாடு இருக்குதே இது சிந்தனைகள் யூத சிந்தனைகள் இது போன்றவைகள்ல இருந்து தான் அதே போல என்ன சொல்லுவாங்க ஹுலூல் வல் இத்திஹாத்னு சொல்றது என்ன அதாவது இறைவன் மனிதர்ல வர எல்லாமே அல்லாஹ் அப்படின்னு சொல்ற என்ன அத்வைதம் அத்வைத கொள்கை அடுத்ததாக மறுஜென்ம கோட்பாடு யூத சிந்தனை இவைகளுடைய தாக்கத்தின் விளைவு தான் இது என்னது இங்க வந்து சேர்ந்துச்சு இவங்களை அப்படின்றான் விளங்கிட்டா இப்ப நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு பிரதான மூணு பிரிவு சொல்லிக்கிறேன் ஒன்று குலாத் எல்லை மீறியவர்கள் இமாமியத் அதாவது என்ன இமாம வலியுறுத்தி சொல்றவங்க மூணாவது ஜெய்தியா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன சியாக்குடைய ஆரம்பத்தில் அப்துல்லா இப்னு சபை தான் இதை உருவாக்கினா சப ஐயாண்டு அது ஒதுக்கப்பட்டது சப ஐயா இந்த மூணுல எதுல வருவாங்க குலாத்துல வருவாங்க பாரக்கல்லாஹ் ஃபீக் விளங்கிட்டா குலாத்துல என்ன செய்வார்கள் வருவார்கள் எனவே முதல் பிரிவு எது சப ஐயா குலாத் என்றதுக்கு அடையாது குலாத் என்றது பண்பு தான் குலாத் என்றது எல்லை மீறியவர்கள் தலைப்பு போட்டுகிறோம் யார் யார் எல்லை மீறியவர்கள் என்றதுல சப ஐயா முதலா என்ன செய்வாங்க அவங்க தான் பிரதான முஅஸ்ஸிஸ் ஃபவுண்டர்ஸ் அதாவது அப்துல்லா இப்னு சப உடைய குழுவினர் அவதான் சப ஐயான்றது அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப ஐயான்றவங்க அலி ரதியுல்லாஹ் அதாவது அன்னபீஹில் ஜுஸுல் இலாஹி வஹுவ அல்லதி யஜி மேகத்தில் வரக்கூடிய சத்தம் எல்லாமே அழிகிறது எல்லாம் தான் அப்படின்னு மேகம் மேகத்தில் வரக்கூடிய சவுண்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குதே அது அழிகிறது எல்லாம் அவங்களுடைய அந்த ஆத்மா தான் என்ன செய்யுது சத்தம் போடும் அதாவது கிறுக்கட உச்சகட்டம் கிறுக்குத்தனத்தில் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன யோசிப்பீங்க இதெல்லாம் படிக்கணுமா அந்த அளவுக்கான கிறுக்குத்தனம் ஆனால் சில நேரத்தில் நமக்கு சில கிறுக்குத்தனங்கள் படிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு விளங்கிட்டா அதில் உண்டு இது ஆனால் ரப்பு கும்பல் அல்லாடு பிறோன்னு சொல்கிறேன் நான் தான் உங்களோட இறைவன் இறங்கி வருவார் அலி ரதியுல்லாஹு அவர்கள் நீதி செலுத்துவார் நீதியை நிரப்புவார் இப்படி என்று சொல்லி பல ஜென்ம கோட்பாடு இந்த சிந்தனைகள் எல்லாம் உருவாக்கின குரூப் தான் இந்த சபையா இவர் என்ன சொல்றாருண்டா வஹா உலா இஸ்ஸபையா இந்த சபையாவை பொறுத்த வரைக்கும் லா ஷக்கஃபி குஃப்ரிஹிம் இவர்கள் காபிர்களிடத்தில் யாருக்கும் என்ன செய்ய முடியாது சந்தேகம் இருக்க முடியாது சந்தேகம் ஒத்தனுக்கு இருக்குதுன்னா அவனுக்கு இஸ்லாம் தெரியாது அவன் முஸ்லீமானு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது அதாவது சந்தேகப்பட வேண்டிய இதுல சந்தேகம் உண்டு இருந்தா ரைட் அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இன்னும் சில பிரிவுகள் உதாரணமா சொல்றேன் கராமிதா பிற முக்கியமான பிரிவு சொன்ன கராமிதா இஸ்மாயிலியா இஸ்மாயிலியா கராமித்து பாருங்க இமாமியத்து கோட்பாட வலியுறுத்தியவர்கள் என்ற லிஸ்ட்ல இஸ்மாயிலியா கொண்டு வரல இஸ்மாயிலியாவை இமாமியத்து கோட்பாட்டில் வலியுறுத்தி கொண்டு வரல ஏன் தெரியுமா இமாமியத்து கோட்பாடா நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் டிஃபரெண்ட் நீங்க 12 இமாம்கள் தான் வேற இல்லை அதான் இமாமியத்து கோட்பாடு உலகம் அழியும் வரைக்கும் 12 இமாம்கள் தான் 11 முடிஞ்சிச்சு 12 இமாம் வர வந்தாரு வந்தா மட்டும்தான் ஆட்சி இல்லேண்டா ஆட்சியே இல்ல அவ எப்படி இந்த ஈரான் நிக்கிதுன்றா அதுக்கு பதில் சொல்றேன் இல்லைங்களா இல்லேண்டா ஆட்சியே இல்ல சும்மா போக வேண்டியதான் இப்படி என்று சொல்றதா கோட்பாடு ஆனா இஸ்மாயிலியா எல்லாம் அப்படி இல்ல இஸ்மாயிலியா இப்ப நான் நினைக்கிறேன் 59-60 தலைவர் வந்துட்டாரு இல்லைங்களா அப்படின்னு அர்த்தம் என்ன இவங்க இந்த இமாமியத்து கோட்பாடெல்லாம் இல்ல இஸ்மாயிலோட அப்படியே போனதுதான் அவரோட அப்படியே போனது அந்த கோட்பாடு இல்ல இமாம் தலைவர் எல்லாம் வச்சுக்கிறதுதான் ஆனா எதில் அந்த பிடிப்பில் அப்ப அதனால இஸ்மாயிலியா அதுல வராது சரி அதுல வராதுக்காக வேண்டி ஏன் நீங்க இந்த உலாத்துல கொண்டீங்க மிதமிஞ்சி வந்து அவங்களோட கொள்கை அப்படித்தான் பாருங்க அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்மாயிலியாக்களோட கொள்கை அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை ரெண்டா பிரிச்சாங்க லாஹிர் பாத்தின் லாஹிர் பாத்தின் லாஹிர் பாத்தின்டா இப்ப நம்ம சில அகலு சுன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த பட்டியல வருவாங்களே யாரு தரீகாக்கள் அவங்ககிட்ட இந்த கொள்கையில தாக்கம் இருக்கும் என்ன லாஹிர் பாத்தின்டா அத ஷரியத் ஹகீகத் மாரிஃபத் ஹகீகத் வலைதா ஷரியத் என்ன இப்ப நீங்க தொழுவுற நோன்பு பிடிக்கிற ஹஜ் செய்யறது எல்லாம் எங்களுக்குரியது நாங்களே ஈமான்ல வீக்கானாக்கள் அதனால உண்மையிலே வீக்கானாக்கள் தான், அது வேற. ஆனா அந்த பகுதியோட ஒப்பிட்டா என்ன, அவங்களே நாம ஈமான் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அதனால இங்க தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிற இந்த லெவலோட நீங்க உட்கார்ந்துடணும். அடுத்தது வந்து மாரிஃபத், ஞானத்துடைய நிலை. உனக்குதா ஞானத்துடைய, அதாவது சரியத்து என்னது, அந்த கடைசி நிலை ஹக்கீகத் வந்து யதார்த்தங்களை புரிகின்ற நிலை, யதார்த்தங்களை புரிகின்ற நிலை. அதாவது தொழுங்க என்றா தொழுங்க அர்த்தம் இல்ல, தொழாதீங்க அர்த்தம். உதாரணத்துக்கு சரியா, அது என்னடா நீங்க புரியல, லைஃப புரியல, தொழுகையுடைய நோக்கங்களை, நோக்கங்களை புரியல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் தொழுக உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு உறுதி வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள். குர்ஆன் வசனம் உங்களுக்கு யக்கீன் வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள். யக்கீன் வந்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையான அவசியம் இல்லை. விளங்கிட்டா யக்கீனுக்கு அங்க அர்த்தம் வந்து மௌத்து, மௌத்து வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள் என்றுதான் அங்க அர்த்தம். ஆனா அவங்கள்ட்ட அர்த்தம் என்ன, உறுதி வரும் வரைக்கும் வணங்குங்க. இதை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உறுதி அண்டைக்கே வந்துடும். விளங்கிட்டா, இதை சொன்னோம்டா எல்லாருக்கும் உறுதி அண்டைக்கே வந்துடும், அல்ஹம்துலில்லா உறுதி வந்துட்டு அப்படித்தான் நினைப்பாங்க. அப்ப இதுதான் என்ன, யக்கீன், யக்கீன் வரும் வரைக்கும் வணங்குங்க. அதுக்கு பின்னால ஞானத்துடைய நிலை. இந்த ஞானி ஆகிட்டீங்கடா உங்களுக்கு மனுஷனே விளங்காது, எல்லாமே அல்லாஹ் தான் விளங்கும். ஞானம் தானே, நீங்க யார ஜோதி, உங்களோட உள்ளத்தில் உள்ள ஜோதி என்ன, இறைவனுடைய ஜோதி, இறைவனுடைய சிந்தனை வந்து வந்து. ஒரு பெரியார் ஒண்டுக்கு இருக்க இல்லாம தடமாறினாரா, உங்களுக்கு தெரியும் தாலின் நூல்ல வரும். என்ன பிரச்சனை, அவருக்கு எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தான் விளங்குறா ஜோதி. ஏன்னா மாரிஃபத்துடைய நிலையுடைய பிரச்சனை அது. விளங்கிட்டா, ஒண்டுக்கு ரசூலாங்க கூட ஒண்டுக்கு ரெண்டுக்கெல்லாம் போனாங்க, இவருக்கு அப்படி ஆகிச்சு, இவருக்கு அப்படி ஆகிட்டு. இது ஒரு ஞானத்துடைய நிலைன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இத ஞானத்துடைய நிலை இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை சொல்றவர்கள் தான் இஸ்மாயிலியாக்கள். அப்படின்னா இந்த குர்ஆனுக்கு அவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கம் வந்து குர்ஆன் என்ன சொல்றதோ அதுக்கு நேர் மாற்றம். தொழுங்கண்டா தொழாதீங்க, ஹஜ் செய்யுங்கண்டா ஹஜ் செய்யாதீங்க, நோம்பு பிடிங்க நோம்பு செய்யா நோம்பு பிடிக்காதீங்க, இந்த மாதிரி தலகீலா என்ன செய்யும், எல்லா விதமான அவங்க நினைச்சதை கொண்டு வந்து போடலாம், அதுல நினைச்சதை கொண்டு வந்து போடலாம் என்கின்ற அமைப்பில் அதை வச்சிருப்பாங்க. இந்த கொள்கையை சொன்னவர்கள், இது பொதுவாக நிறைய பிரிவுகள்ட்ட இருக்கும், நல்லா ஞாபகம். இதுக்கு சொல்றது தனிப்பேர் சொல்லுவாங்க, பாத்தினியான்னு சொல்லுவாங்க. பத்தினா வயிறு, உள்பக்கம், உள்பயிர் விளங்கிடா உள்பக்கம் அர்த்தம். பாத்தினியான்னு இதுக்கு ஒரு பண்பு சொல்லுவாங்க. அதாவது பாத்தினியான்னு சொன்னா இங்க எல்லாம் பல இடங்கள்ல சம்பந்தப்படும். பாத்தினியான்ற இப்ப எப்படி இந்த மிதமிஞ்சியவர்கள் குலாத்தன்னு சொல்றோமோ அது மாதிரி பாத்தினியான்றது ஒரு தன்மை. இவர்கள்ட்ட அதை என்ன செஞ்சது, இந்த இஸ்மாயிலியா கிட்ட இருக்கு. அப்ப நல்லா வச்சுங்க, நம்மளோட தொழுகிற இந்த போராக்கள் எல்லாம் தொழுகிறது அது இதெல்லாம் வெறும் ரம்சு சைன் தான், அடையாளம் தான். அவங்களோட உள்ளத்துல எல்லாமே வேற அடையாளங்கள் தான். எங்களோட ஆக மோசமான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள், ஆனா வெளிப்படையா என்ன செய்வாங்க, சேர்ந்து பல ஏதோ இந்த ஹக்கீக்கத்தில் உள்ளவங்க மாதிரி, அல்ல சரியத்தில் உள்ளவங்க மாதிரி ஒரு மதிச்சு அந்த மாதிரி நடந்து கொள்வார்களே தவிர, நீங்க அங்கெல்லாம் தொழுவிட்டு வந்தீங்கன்னா கழுவி விட்டுருவாங்க அந்த இடத்த. ஏனென்றா நஜிஸ், அசுத்தமானவர்கள் அப்படின்றது அவருடைய எண்ணம். இது இஸ்மாயிலியாக்களுடைய கொள்கை. அடுத்து கராமித்தா, இஸ்மாயிலியா கராமித்தா நிறைய சொல்லிக்கிறாரு, நிறைய தேவலம் சரியா, சபாயா கராமித்தா நிறைய பிரிவுகள் இருக்குது இதுல, இந்த குலாத்துல. அடுத்த கராமித்தா, கராமித்தா யாரு அப்படின்னு சொல்லிங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல வந்து இந்த கிழக்கு ஆண்டது வந்து கராமித்தாக்கள். இப்ப நம்ம இருக்கிற இந்த அந்த ஏரியா இந்த அஸ்தா எல்லாம் ஆண்ட தம்மாமல ஒரு 100 வருஷம் தானே இருக்கும், 100-150 வருஷம் வரைக்கும் ஆகும் வரலாறு. ஆனா உண்மையிலே கிழக்குக்குரிய பேர் என்ன, அஹ்சா, பஹ்ரைன், ஹஜர், பலகிட்டா, இதுதான் கிழக்குக்குரிய பேர் ஒரு காலம். இதை ஆண்ட ஒரு காலத்தில் ஆண்டார்கள் அஹ்சாவை கராமித்தாக்கள். இவர்கள் போய் என்ன செஞ்சாங்கடா, கௌபத்துள்ளால அநியாயம் செஞ்சு அந்த ஹஜர்ல சுத்த தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து இங்க என்னது வச்சு அதை உடச்சி துண்டாக்கி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஹஜர் லஸ்வத் இல்லாம தான் ஹஜ்ஜே நடந்துச்சு. அதுக்கு பின்னால் அது கண்டுபிடிக்கப்பட்டு ஹஜர் லஸ்வத் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு திருப்பி கொண்டு போய் ஒரு 8 வித மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கருப்பு இதுல வித மாதிரி வச்சிருக்கீங்க, இப்படி கையை போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யும், புரியும். 8 இருக்கு, ஒரு ஈத்தம்பள இது மாதிரி இருக்கு, ஈச்சம்பள தோறு வச்ச மாதிரி அப்படி என்ன செய்யும், அது இருக்கும். அது சில்வர் ஃப்ரேம் பண்ணி உள்ளுக்க வச்சுக்கிறாங்க. இந்த 8 துண்டு தான் ஹஜர் லஸ்வத் இல்லைங்க, இது பார்த்தோன்னே வழங்குற கருப்பு அது ஹஜர் லஸ்வத் அல்ல. இப்ப நினைச்சு பாருங்க, அந்த ஹஜர் லஸ்வத் 8 இப்படி வச்சிருந்தா கராமித்தா விடுங்க, நம்ம நாட்டிலிருந்து வாரவங்களை என்னது எடுத்து துண்டு துணை பிரிச்சு உனக்கு ஒரு துணி எனக்கு துணி என்ன செஞ்சிருவாங்க, டோட்டலா பறக்கத்துக்குன்னு எடுத்து போதில்ல. ஏன் அந்த துணியை தூக்கி கொஞ்சம் ஒரு அளவு உயர்த்தி வச்சுக்கிறாங்க, துணி இருக்குமா நினைக்கிறீங்க, விளங்கிட்டா கொஞ்சம் தொங்க கிடைச்சா தொங்கி என்னது மேலுக்கு போயிப்பாங்க. சாதாரணமா மக்கள் முத்தமிட்டு கண்டிக்கிற டைம்லயே மேலால ஏறி ஓரத்தால வந்து பாஞ்சிடுறாங்க நடுவுல. இவன் முகம் போகுமா அது போகுமா ஒன்னும் பாக்குறது இல்ல. ஹஜர் லசூத் முத்தம்பிரதான் லட்சியம் என்ற அனுப்பில பாக்கிறான். அதெல்லாம் உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையில பிழையான விஷயங்கள். ஹராமித்தாக்கள் கொண்டு போய் அநியாயம்தான். அப்ப இது வந்து மிக மோசமானவர்கள். இவர்கள் எல்லாம் வந்து என்ன குலாத் மிஞ்சிய பட்டி, அதாவது அளவுக்கு மிஞ்சிய குரூப் உள்ளவங்க. அடுத்தது நுசைரியா. இப்ப பாருங்க, மூணா பிரிச்சு ஒன்றுல சொல்லிக்கன்னு வரேன். இதுல 73 வந்துடும். நுசைரியா என்கின்ற ஒரு பிரிவினர். இவர் என்ன அப்படின்னு சொன்னால், முஹம்மது இப்னு நுசைர், முஹம்மது இப்னு நுசைர் அப்படி என்றவர். இவர் வந்து மூணாம் நூற்றாண்டு 270 மூணாம் நூற்றாண்டுல 300 அதாவது மூணாம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 270 இதுல உருவாகினவர். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் முஹம்மது இப்னு நுசைர். இந்த முஹம்மது இப்னு நுசைர் வந்து கிட்டத்தட்ட அந்த 12 இமாம்கள்ல மூணு பேரா சந்திச்சுக்கிறார். 12 இமாம்கள் மூணு பேரை சந்திச்சுக்கிறார். ஒன்று அலி அல் ஹாதி, ஹசன் அல் அஸ்கரி, முஹம்மது அல் மஹதி. எத்தனை பேர் சந்திச்சுக்கிறாரு? மூணு பேர். பாருங்க, அலி அல் ஹாதி ஒன்று, அதுக்கு அவரோட மகன் ஹசன் அல் அஸ்கரி, மூன்றாவது முஹம்மது அல் மஹதி. அதான் முஹம்மது அல் மஹதி இருக்கிறா இல்லையானே என்னது டவுட். எப்படி சந்திச்சு சந்திச்சுன்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி ஒத்தர் உலகத்தில் என்னது இல்லை. ஆனா முஹம்மது அல், அதாவது அதாவது அலி அல் ஹாதி என்றவர் அப்ப எத்தனாவது இமாம்? 10th. ஹசன் அல் அஸ்கரி 11. இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஓடர்ல பாத்தீங்கன்னா 12th அந்த முஹம்மது அல் மஹதி. ஆனா முஹம்மது அல் மஹதி ஒத்தர் என்னது இல்ல. இவன் மூணு பேரும் சந்திச்ச ஒரு இமாம் இவர். யாரு இந்த 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 நபர் யாரு? முஹம்மது இப்னு நுசைர். இவர் என்னடா திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு சொன்னா, இந்த ஹசன் அல் அஸ்கரி இருக்கிறாரு அதுபோல, அவர் ஹசன் அல் அஸ்கரிக்கு பின்னால் இப்ப முஹம்மது அல் மஹதி இல்ல, அவருக்குரிய பாபு தான் நான்ட்டார். இனி என்னூடாகத்தான் இதுக்கு பிறகு என்ன செய்யும் இந்த உலகத்தில் அவர் வரும் வரைக்கும் நான் தான்ட்டார். யாரு உத்தர் இல்லாம போனா எவ்வளவு வேலை நடக்குது பாருங்க. அவர் இல்லாத வரைக்கும் நான் தாண்டு அறிவிச்சு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டாரு. அவங்க எல்லாம் 12 மாமு அவர் வந்தா தான் இருக்கிற டைம்ல, இவர் இடையில என்னது அவருக்கு பாபு நான் தான் சொல்லி அறிவிச்சு பிரச்சனை உண்டாகினதுனால, எப்படியும் அந்த அடிப்படை கொள்கையில் உள்ளவங்க முரம்பட்டுருவாங்களே, இதுக்கு பேர் வச்சு விட்டாங்க நுசைரியாண்டு. ஏன் அவட பேர் என்ன? முகமது இப்னு நுசைர். அதனால இது நுசைரியா பிரிவு. இது நுசைரியா பிரிவு என்ன செஞ்சிட்டாங்க, பேரை வைத்து விட்டார்கள். இந்த நுசைரியாக்களுடைய கொள்கை என்ன அப்படி என்று சொன்னால், அலி ரதியுல்லாஹு அன் அவர்கள் சில நேரங்களில் அலி ரதியுல்லாஹு அன் அவர்களில் அல்லாஹ் இறங்குவான் குலாத்தன் சொல்றது காரணம் அல்லாஹ் இறங்குவான். அதே போல அலி ரதியுல்லாஹு அன் அவர்கள் அதாவது கடவுளாகவே என்ன செய்யறாங்க சில இடங்களில் சொல்லி விடுவார்கள். அதே போல மறுஜென்ம கோட்பாடு இவர்கள் தெரியும், தனாசுகுல் அர்வாஹ். அடுத்தது அபூபக்கர் உமரை காபிர் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ கொண்டாட்டம் அதை இவங்க கொண்டாடுவாங்க. என்ன கொள்கை இது? வணக்கிட்டா கிறிஸ்தவ கொண்டாட்டத்தை கலந்து கொள்ளலாமா இல்லையான்ற அந்த ஒரு பிரச்சனை, அது வேறு. அதுதான் நம்ம கொண்டாட வேண்டியதுன்னு சொல்லி வலியுறுத்தினா எப்படி இருக்கும் அது ஒரு. அதே போல ரமதான்ல நோன்பு பிடிக்க மாட்டான். முக்கியமான கொள்கைகள் அது உண்டு. எது? ரமதான்ல நோன்பு பிடிக்க மாட்டாங்க. அதே போல இந்த தொழுகை எல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், அலி அவங்களோட ரெண்டு மகன் முஹ்சின் பாத்திமா, அதுக்கான அடையாளம் அலி ரதியல்லாஹு அவர்கள் ஹசன் ஹுசைன் முஹ்சின் பாத்திமா. அஞ்சு நேரம் முடிஞ்சுதா? அப்படி அலி ஹசன் ஹுசைன் முஹ்சின், முஹ்சின் ஒரு புள்ள இருந்ததுன்னு சொல்லி அலி வரலாற்றுல பாக்குறோம். பாத்திமா அப்ப எத்தனை பேர்? அஞ்சு. இந்த அஞ்சுக்கான அடையாளம் தான் தொழுகை. அப்ப விரும்பினா தொழுங்க, எடுத்து தொழாம இருங்க. தொழுதான் நீங்க இந்த அஞ்சு பேரை என்ன செய்றீங்க, நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். வணங்கிட்டா இது அடையாளம். சொர்க்கம் நரகமெல்லாம் என்னடா? அதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளம் தான். நல்லது சரிங்கிறதுக்கான அடையாளம், கெட்டது சரிங்க அடையாளம். சாராயம் தாராளமா குடிக்கலாம், சாராயம் தாராளமா குடிக்கலாம். இது இவர்களுடைய கொள்கை. சார் நான் இதை ஏன் சொல்றேன் அப்படி என்று சொன்னால், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறித்து சொல்லிட்டு இருந்தா இவர் யாருன்னு சொல்றேன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றா பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹா உலாயில் கௌம் அல் முசம்மூன பின் நுசைரியா. இந்த நுசைரியான் ஒரு குரூப் இருக்குதே, முஹம்மது இப்னு நுசைருடைய பிரிவு. இவர்கள் ஹும் வசாயிரு அஸ்னாஃபில் கராமிதா அல் பாத்தினியா. கராமிதா கிடைக்கிறாங்களே, அவர்களும் இந்த வெளிப்படைய உள்ளுக்கு ஒரு கருத்து வெளிக்கருத்து என்று சொல்லக்கூடிய இந்த எல்லா ஷியாக்களும் அக்பர் மினல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை விட நிராகரிக்கத்தக்கவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் ரெண்டாம் பட்சம்தான், யூத கிறிஸ்தவர்கள்லாம் இரண்டாம் பட்சம்தான், அதைவிட இவர்கள் குஃபார்கள். பாத்துக்கங்க, இவ்வளவு கவனமா இருக்கணுமா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு சமுதாய சூழல்ல வாழ்ந்தவர், பிரச்சனைகளை எதிர்கொண்டவர் என்ற அளவுக்கு மாற்று கருத்தினரை மதித்து இதுக்கு சொல்லிருக்கலாம், அதுக்கு சொல்லிருக்கலாம், அதுக்கு சொல்லிருக்கலாம்னு காரணம் சொல்லி குஃபுர் என்ற பகுதியை என்ன செய்ய மாட்டாரு. போகாத ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு, யூத கிறிஸ்தவர்களை மிக மோசமானவர் சொல்லிட்டு சொல்றாங்க. பல் அது மட்டுமல்ல, அக்பர் மின் கசீர் மினல் முஷ்ரிகீன், அவர்களை தாண்டி உள்ள முஷ்ரிகீன்கள் இருக்கிறாங்களே அவர்களை விட இவர்கள் என்னது நிராகரிக்கத்தக்கவர்கள். வபரஹும் அலா உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅதம் மின் தரரில் குஃபாரில் முஹாரிபீன மிஸ்லு குஃபாரித் ததார் வல் ஃபரஞ்ச் வகைரிஹிம். இவர்கள் எந்த அளவு மோசமானவர் சொன்னால், தாத்தாரியர்கள், பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள், இது போன்றவர்கள் இருக்கிறாங்களே இவர்களுடைய இந்த மாதிரி எதிர்த்து போராடுகின்றவர்களை விட இவர்களுடைய பாதிப்பு அதிகம் முஸ்லிம்களுக்கு. இவருடைய பாதிப்பு மிகவும் அதிகம், இந்த நுசரியார் பாதிப்பு. ஃபஇன்னஹும் யதலாஹரூன இந்த ஜுஹாலில் முஸ்லிமீன பித்தஷய்யு, முக்கியமா நீங்க கவனிக்கணும். அதாவது நீங்க படிச்ச பாடத்தை விளங்கினா அதுக்கு மொழிபெயர்ப்பீங்க, புரிஞ்சுக்கொள்வீங்க. ஃபஇன்னஹா உலாய், இவர்கள் யாரு, இந்த கராமிதா நுசைரியா இவர்கள் எல்லாம் யதலாஹரூன நடிக்கிறார்கள், முஸ்லிம்கள்ல சாதாரண மக்கள்கிட்ட நடிக்கிறாங்க, இவர்கள் ஷியாக்காரர்கள் நடிக்கிறார்கள், தசையு இருக்கு நடிக்கிறாங்க. அப்படின்னு என்ன தசையுன்றது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரை ஒரு குஃபர் அல்ல, அது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்படுத்துறது. இவங்க ஷியாவை வச்சு நடிக்கிறாங்கன்றாரு. அப்ப இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷியாக்கள் எல்லாரும் என்ன செய்யல, காபிர்னு சொல்லல, ஆனா இவர்கள் ஷியா பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான் இது, நடிக்கிறார்கள் என்று சொல்லி. முவாலாத்தி அஹ்லில் பைத், அவுல் பைத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு நடிக்கிறாங்க. வஹும் ஃபில் ஹக்கீகா, உண்மையிலே அவர்கள் யார் என்றால், லா யுமீனூன பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில்லை, வலாபி ரசூலி தூதரை ஈமான் கொள், வலாபி கிதாபி வேதத்தை ஈமான் கொள், வலாபி அம்ர் கட்டளை ஏத்துக்கல, வலா நஹி ஏவலும் இல்ல விளக்கலும் இல்ல, வலா சவாப் கூலியும் இல்ல, வலா இகாப் தண்டனையும் இல்ல, வலா ஜன்னா வலா நார் வலாபி அஹதி மினல் முர்சலீன கப்ல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது முன்னால் எந்த தூதரையும் ஏற்றுக்கொள்வதில்லை, வலாபி மில்லத்தி மினல் மினலி சாலிஃபா, இதுக்கு முன்னால ஒரு தீன் இருந்ததாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த குருப்பண்ணா. இதை விட ஒரு குஃபரியா மா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை மஜ்மூ ஃபதாவா 35வது பாகம் 149வது இடத்துல சொல்றாரு. இவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க, இந்த இருக்கிறாங்களா கேக்குறீங்கன்னா, யூஜது நுசைரியா லியவும், இன்றைக்கு இந்த நுசைரியா பிரிவினர்கள் சிரியாவின் வடக்கு பகுதியில் இருக்கிறார்கள். அதுதான் பஷார் அல்அசத், அவனோட கொள்கைதான் இது. விளங்கிட்டா பஷா, விளங்கிட்டா? அதாவது யூஜது ஃபி ஷிமாலி சூரியா பில் ஜிபாலில் மஅரூஃபா பி ஜிபாலி நுசைரியா, நுசைரியா மலை அப்படி என்று சொல்லி அறியப்பட்ட அந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. இப்படி ஒரு 10 வீதத்துக்கும் குறைவான பிரிவாக இருந்தவர்கள் தான் இந்த நுசைரியா இன்றைக்கு ஆட்சியில் வந்து நினைக்கிறாங்க. 10 விகிதாசாரத்துக்கும் இல்லை இவர்கள், அவர்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறாங்க, இப்ப ஆட்சியில் நிக்கிறது. இப்ப நீங்க நினைங்க, கீழே உள்ள மக்களை எப்படி நடத்துவாங்கன்னு பாத்துக்கோங்க, இந்த சிந்தனை இருந்தா கீழே உள்ள முஸ்லீம்களை எப்படி நடத்துவாங்க, மோடி எல்லாம் தோத்துருவார். விளங்கிட்டா? அடுத்ததாக வஃபி லிவா அல் இஸ்கந்தரூன ஃபி துர்க்கியா ஹாலியன், எங்க துர்க்கியால் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. வஃபி ஹெம்ஸ், சிரியால ஹெம்ஸ் என்ற பிரதேசம், ஹமாத் அதுல, வஃபி ஹலப், ஹலப் என்று சொல்றோமே அதுல, அதே போல பலஸ்தீன்ல நாபிலிஸ் என்ற இடத்துல, இது போன்ற சில இடங்கள் லுபனான்ல, இந்த இடங்களில் அவர்கள் வாழ்றார்கள் என்று சொல்லி என்ன, அதாவது இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு மோசமான, அதாவது இப்ப சொன்னது வந்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் சொன்ன வார்த்தை இல்லது, இன்றைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றேன். அப்ப குறிப்பா சொல்ல போனா, சிரியா, துருக்கி, லெபனான், பலஸ்தீன், இந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த நுசைரியா கொள்கை இருக்குது. ஈரான்ல இல்ல, ஈரான்ல இல்ல, ஈரான் சியா மோசமா, சிரியா சியா மோசமா, சொல்லக்கூடியவர்கள் ஹஷ்தகீன் அத்தர்ஜி அப்படி என்று சொல்ற ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டது. ஹஷ்தகீன் அத்தர்ஜி, இவருக்கான தரஜுமாவே இல்லை என்றாங்க. இந்த ஆள் யாரண்டு, விளங்கிட்டா? இந்த ஆள் யாரண்டே இல்லை அப்படி என்று சொல்றாங்க. இவங்களும் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதாவது அதாவது ஹஷ்தகீன் அத்தர்ஜி அப்படி என்று சொல்றவரு, இவங்களும் இன்றைக்கு எங்க இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், சிரியாவில் இருக்கிறாங்க, லெபனான்ல இருக்கிறாங்க, பலஸ்தீன்ல இருக்கிறாங்க. இவங்களுடைய மொத்த எண்ணிக்கையே ஒரு 2-2.5 லட்சம் மொத்த எண்ணிக்கைய ஒரு 2.5 லட்சத்துக்கு தான் என்ன செய்ய இன்றைக்கும் இருக்கிறாங்க. சரியா, அவங்களை சொல்றா தருஸ் துரோஸ்கள் சொல்றது. இன்னும் சொல்ல போனா இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பழைய ஆதி குடிகள், எந்த குடியன்னு தெரியாது அவர்கள், ஒரு ஆதி குடி வம்சத்துல வந்தவர்கள். அதனுடைய மூலம் கூட என்ன தெரிய முடியாத அந்த ஒரே, அதாவது என்ன சொல்றது, ஒரே அதாவது பரம்பரை தான், ஒரே இனம் அவர்கள் தான் இந்த கொள்கை என்ன செஞ்சாங்க தழுவி வச்சுக்கிறாங்க. அப்படி சும்மா பேருக்கு இந்த சியா பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டு கண்டிக்கிறாங்களே தவிர, அவர்கள்ட்ட இருந்த பழைய கொள்கைக்கு இந்த சாயத்தை பூசி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் இவர்கள். இவர்கள் எல்லாம் யாரு, சியாக்கள் என்ற பிரிவில் எல்லை மீறியவர்கள். எல்லை மீறியவர்கள் அல்ல, அவங்களுடைய கொட்டத்தை உடக்கி வச்சுக்கிறான் ஒரு அளவு. ஆனா சிரியால மிகப்பெரிய பாதிப்புக்கு இவர்கள் காரணமாக. இரண்டாவது மெயின் நபர்கள் யாரு, இமாமியா ராஃபிதா. இமாமியா ராஃபிதா அதாவது மிக மிதமிஞ்சியவர்கள் குலாத், அது முடிஞ்சு அந்த டோபி. இப்ப என்ன, இமாமியா அல்லது ராஃபிதா, இமாமியான்னு சொல்றோம் அல்லது ராஃபிதா, அதாவது இமாமியத்து கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடியவர்கள் அல்லது அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள். ராஃபிதாண்டா ரஃபல மறுக்கிறது, அதனால அபூபக்கர் உமரை நிராகரித்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அப்துல்லா சொல்றாரு, யாரு, அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மகன், மா மஹமதுடைய மகன் சொல்றார், சஅல்து அபி, என் தந்தையிட்ட கேட்டேன், மணி ராஃபிதா, ராஃபிதாக்கள் யாருன்னு கேட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், தொடர்ந்து தர்பியா கிளாஸுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ், நான் ரெண்டு பேரும் என்ன படிக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாரு, அல்லதீன யஷ்துபூன அபாபக்ரின் வ உமர ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க யாரண்டா அபூபக்கரையும் உமரையும் ஏசுகின்றவர்கள். ஒரு சின்ன வரவேற்கணும் கொடுத்தாங்க, என்ன ராஃபிதாக்கள் என்றால் அபூபக்கர் உமரை ஏசினா அவர் ராஃபிதா தான், இதுதான் வரவேற்கணும். அந்த பின்னணி உருவாக்க அதெல்லாம் சொல்லல அவரு, எப்படி இல்ல, அதாவது அபூபக்கர் உமர், யார் சொன்னீங்க, உமர் உமர் இப்னு கத்தாப் விளங்கிட்டா, அந்த ரெண்டு பேரையும் என்ன செய்கின்றவர்கள், ஏசுகின்றவர்கள் அப்படின்னா. இது சின்ன ஒரு வரவிலக்கணம். அடுத்து என்னன்னு சொன்னால், ஒரு சுருக்கமா போட்டுக்கங்க, நான் சொல்லல, மொத்த 24 பிரிவு இருக்குது இவங்களுக்குள்ள, அதை ஒன்றும் பேசல, பயப்படாங்க. 24 பிரிவு இதுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. அடுத்ததாக இருந்தா 24 பிரிவு ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையில போய் என்ன இதுல போறது. அடுத்து என்னன்னு சொன்னால், இவர்கள் வந்து இஜ்மா, அவங்களுக்குள்ள ஏகத்துவம் விடுது, அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடே வரல, வந்தவங்க தான் வெளியில போயாச்சு. எதுல கருத்து முரண்பாடு வரலன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னால் அலிதான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று பெயர் குறிப்பிட்டு சொன்னார். இது அவங்களுடைய அகீதா. அபூபக்கர் அல்ல, மறைமுகமா சுட்டிக்காட்டலாம் இல்ல, நஸ் என்ன சொல்றது, நஸ் விளங்கிட்டா, அதாவது இவர் தான் வரணும், யார் வரணும், அலிதான் வரணும் என்று சொல்லி வசியத், இதுக்கு சொல்றேன்னா வசியத், வசியத்தை வசி அலி ரதியல்லாஹு வசி என்று சொல்லி நஸ்ரு என்று சொல்ல, அதாவது குர்ஆன் சொன்னால் நேரடியாக வந்திருக்கு, ரசூலா வசியத் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னு சொன்னால், இதை விட்டதனால நிறைய நபித்தோழர்கள் காபிர்களாகி விட்டார்கள். அதை செய்யாதனால ரசூலான கட்டளையை செய்யாம நிறைய நபித்தோழர்கள் சொந்த லாபத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிட்டாங்க, காபிராக்கிட்டாங்க. இதுக்காக நீ நபித்தோழர்கள் செஞ்ச அநியாயங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வையில, குர்ஆன்ல முஸ்ஹபு பாத்திமாவை எடுத்தது, குர்ஆன்ல நஸ்ஸா வந்த வசனங்களை மாத்தினது, முஸ்ஹபு பாத்திமான்னு ஒன்று இருந்துச்சாம். இன்றைக்குள்ள குர்ஆன் வந்து 3:1 நடைமுறைப்படுத்தாம இருந்தது, இதனாலதான் முதலா காபிர் ஆகிறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு, ஏன் நபித்தோழர்கள் காபிர்கள் காபிர்கள் அவர்கள்ட்ட குர்ஆன்ல வந்ததை ஹதீஸ்ல வந்ததை மறைச்சதுன்னு சொல்லு, இருக்கவே இல்ல மறைச்சதுன்னு என்ன பிடிச்சா இருக்கும், இல்லவே இல்ல, நீதான் மறைச்சா என்று சொல்லி என்ன அப்படி நபித்தோழர்கள் மீது அபாண்டம் சுமத்துறது இவர்களுடைய என்ன இஜ்மா, இதுல கருத்து முரண்பாடே இல்ல. அடுத்தது இரண்டாவது வேண்ட கொள்கை, இமாமியத் 12 இமாம்கள் உலகம் ஃபுல்லா முடியும் வரைக்கும் 12 இமாம்கள் தான் இருக்கணும், வேற இல்ல, வேற என்ன இருக்க கூடாது. இந்த இமாமியத் என்பது உறவு முறை, செலக்ஷன் இலெக்ஷன் எல்லாம் என்னது இல்ல, அது என்ன உறவு முறை, மகன் 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 என்ன செய்யணும் அப்படியே போயிட்டு இருக்கணும், அதான் உறவு முறை, இப்படித்தானே போகுது அவங்களோட நம்பிக்கை, இது அவர்களுடைய இது. அடுத்து என்னன்னு சொன்னால், இந்த இமாமிய நபர்கள்ட்டையும் சில மோசமான கொள்கைகள் இருக்குது, ஆனா அறிஞர்கள் வந்து அதை அங்கே கொண்டு போகல. என்ன ஒன்று சொன்னால், நிறைய பேர் மௌத்தாயினவரோ திரும்பி வர நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து இருக்குது, நல்லா அதாவது திருப்பி வரக்கூடிய இந்த உலகத்துக்கு அவர்கள் மறுபடியும் என்ன செய்வார்கள், மீள்வருகை அப்படின்னு சொல்லுவார். மறு ஜென்மம் அல்ல, ரிட்டன் இந்த உலகத்துல வந்து என்னது மத்த வேலைகளை பார்த்துருக்க முடிக்க முடியாத வேலைகள் இருக்குமே அதெல்லாம் வந்து பார்த்துட்டு மாதிரி ரஜா அது சொல்ற ரஜா அந்த கொள்கை அவர்கள்ட்ட இருக்குது. இவர்கள் இருக்கக்கூடிய மோசமான ஒரு கொள்கை அல் பதான்றது, பிதா அல்ல அல் பதா, அலிஃப் பா தால் அலிஃப் ஹம்சா. பதான்ற என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்கு ஒன்று தோன்றும் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறது அல்ல. எப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் தோன்றும் அதுக்கு சரி அது வேணாம் வேறொன்று செய்யும் இப்படி அல்லாஹ் இருக்குமா, இது இவர்களுடைய கொள்கை உண்டு. அல்பதா அல்லாஹ்வுக்கு அப்படி ஒன்று தோன்றும், ஒரு விஷயம் தோன்றும், தோன்றிட்டு உதாரணமா முகமதுக்கு நபித்துவத்தை கொடுப்போம் அல்லாஹ்வுக்கு தோன்றும் மன வேணாம் அழிக்கே கொடுத்துருவோம் இப்படி. இது மாதிரி அல்லாஹ்வுக்கு இல்லை, மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை, இது மனுஷனுக்கு தான் இந்த பிரச்சனை, அல்லாஹ்வுக்கு அது இல்லை. எனவே இது குஃபர், இது என்ன குஃபர், இது முதலாவது இதை சொன்ன சமுதாயம் யாருன்னா யூதர்கள், முதலாவது சொன்னது யாரு யூதர்கள், அது அப்படியே என்ன செஞ்சாங்க இந்த இதை உள்வாங்கிக்கிறாங்க. அது போல இவர்களுடைய மிகப்பெரிய இஜ்மா என்னன்னு சொன்னால் குர்ஆனில் திரிவு செய்து விட்டார்கள். யாரு இந்த நபித்தோழர்கள் குர்ஆன்ல திரிவு செஞ்சிட்டாங்க, திரிவுன்றது மாட்டி கூட்டி வினைதா எடிட் பண்ணி குறைச்சி இந்த வேலை செஞ்சிட்டாங்க. இதுல இஜ்மா அவங்களுக்குள்ள கருத்து முறைப்பாடு எவ்வளவு கூட்டினாங்க எவ்வளவு குறைச்சாங்கன்றதுதான். இப்ப உள்ள குர்ஆன்ல அவங்க மாட்டாங்க, ஒரு குர்ஆன் தான் வச்சிருக்காங்க, எங்கிட்ட உள்ள குர்ஆன் தான் அவங்கள்ட்ட இருக்குது. நம்பிக்கையில என்ன, இது முழுசு இல்ல, இது முழுமையான குர்ஆன் இல்லை என்ற நம்பிக்கை எல்லார்ட்டும் என்ன செய்து இருக்குது. இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொன்னால் அஜ்மாஅத்தில் முஅ்தஸிலா, முஅ்தஸிலா அறிஞர்கள், ஹவாரிஜ், ஹவாரிஜ் அறிஞர்கள், வஸ்ஸைதியா நாங்க மூணா படிக்க போற ஜைதியாக்கள், வல் முர்ஜியா முர்ஜியாக்கள், அஸ்ஹாபுல் ஹதீஸ் ஹதீஸ் கலை அறிஞர்கள். பாருங்க எல்லா வழிகட்ட பிரிவையும் சேர்த்து நல்லா கேளுங்க, முஅ்தஸிலா, ஹவாரிஜிகள், ஜைதியாக்கள், முர்ஜியாக்கள், இஸ்லாமிய அறிஞர் அதாவது சுனாவை சேர்ந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள், அலா ஹிலாஃபில் இமாமியா ஃபி ஜமீஇமா அததனாஹு, இப்ப சொன்ன எல்லா விஷயமும் பாத்திலானது என்பதில் உடன்பாடான கருத்தில் இருக்கிறார்கள். இப்ப சொன்ன எல்லா விஷயமும் பிழையானது தவறான கொள்கை அப்படி இருக்கக்கூடாது என்றதுல யார் யாரு முஅ்தஸிலா வந்த கருத்து தான், அதே போல ஹவாரிஜிகள் அதே நிலைப்பாடு, முர்ஜியாக்கள் இவங்க எல்லாரும் அப்படி இவங்களை வழிகட்ட பிரிவு தான் வேற வழியை வழிபட்டவங்க. இந்த விஷயம் எல்லாம் என்னது பொய்யானது தவறானது இடத்துல இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க உடன்பாடாக இருக்கிறார்கள், உடன்பாடாக இருக்கிறாங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். எனவே இப்ப முஅ்தஸிலா அறிஞர் ஒருத்தர் வந்து சியாக்கு மறுப்பு சொல்றாரு, நீயே முஅ்தஸிலா நீ என்னதுக்கு சியான்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இதா ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்கு ஒரு பாபு, ஒவ்வொருவரும் ஜெய்தியாக்கள் ஷியாக்கள் வராமிக்கிறதுக்கு ஒரு பாபு, ஷியாக்கள் என்டர் ஆகாம இருக்க முதல் பாபு யாரு யாரு ஜெய்தியாக்கள். இந்த குரூப் வராமிக்க யாரு நுசைரியா போன்ற குரூப் வராமிக்க அடுத்த பாபு யாரு இந்த ராபிதாக்கள். இப்படிதான் பிளாக் பண்ணி வச்சுக்கணும். நீயே மறுப்பு சொல்லக்கூடாது இவனை இல்லாம அடுத்த நீனும் தெரிய வர மாட்டான் இல்ல நம்ம நேரில் பேஸ் பண்ணணும் தேவையாது விளங்கிட்டா இப்படி இருக்க கூடாது. சில பொழுதுகள்ல சிலருடைய மறுப்புகள் என்ன செய்யும், நம்ம இருக்கக்கூடிய நாங்க 100% ஹக்கான இடத்துல இருக்கிற நேரத்தில் வழிகட்ட பிரிவு இப்படிதான் இருக்கும், முதலாவது வழிகட்ட பிரிவு பக்கத்தில் இருக்கும், அடுத்த வழிகட்ட பிரிவு அதுக்கு அடுத்ததுல இருக்கும், அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். இதுல உள்ள ஒருத்தர் அதுக்கு மறுப்பு சொல்ற நேரத்தில் நீங்க எல்லாம் மறுப்பு சொல்லி சரி வரான்னு சொல்லக்கூடாது. ஏன் அந்த வழிகேட்டை விட இவன் நல்லதுல என்ன செய்யறான் இருக்கிறான் அந்த லெவலில் அதை என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால இவர்கள் எல்லோரும் உடன்பாடா இருக்கிறாங்க, இவர்கள் குஃபர்ல இருக்கிறாங்க இடத்துல மிகவும் உடன்பாடாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதே நேரம் அதாவது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு, இது வந்து மின்ஹாஜு சுன்னான்ற நூல்ல வருது, லைஸ ஃபி ஜமீஇத் தவாயிஃபல் முன்தசிப இலல் இஸ்லாம் மா பிதா வ தலாலா ஷர்ரும் மின்ஹு. இஸ்லாமிய சமுதாயத்திலேயே பிதத்வாதிகள் இருக்கிறாங்களே, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பிதத்வாதிகள்ல இவர்களை போல ஒரு பிதத்வாதிகள் இல்லை என்றார். ஒப்பிட பாருங்க அவங்கள வெளியே அடுத்த குரூப் எல்லாம் யூத கிறிஸ்தவர்களோட முஸ்லிம்களோட ஒப்பிட்டார். இவர்கள் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிதத்துவாதிகளையே இவர்களை மாதிரி மோசமான பிதத்துவாதிகள் என்ன இல்லை. அதே போல லா அஜ்ஹல் வலா அக்ரப் வலா அத்லம் வலா அக்ரப் இலல் குஃப்ரி வல் ஃபுசூக் வல் இஸ்யான் வ அபஅத் அனில் ஹகாயிக்கில் ஈமான் மின்ஹு. லா அஜ்ஹல் அறியாமை, அக்ரப் பொய், அநியாயம், குஃப்ருக்கும் பாவத்துக்கும் மிகவும் நெருக்கமான இந்த எல்லாமே இவர்களை விட உள்ள ஒரு குரூப்பை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க. எதுக்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழிகட்ட பிரிவுகள்ல விளங்கிட்டா. எனவே அதாவது இவர்கள் ஒன்றில் நயவஞ்சகர்களாக இருப்பார்கள், இந்த ஷியாக்கள், இந்த குறிப்பிட்ட ஷியாக்கள் அல்லது அறியாதவர்களாக இருப்பார்கள், ஒன்றில் நயவஞ்சகர்கள் அல்லது அறியாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. ரைட், கடைசி வார்த்தை, அடுத்த பாடம் என்ன? முடிச்சிடும், அஞ்சு பத்து நிமிஷம் முடிச்சிடும். அடுத்த என்ன சொன்னால், அதாவது இதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இப்ப நான் கடைசியா ஒரு ஹக்கீகத் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப ஜெய்தியா நான் வரல, நான் ஷியாக்களுக்கு மூணு வாரம் போட்டியோம் சரியா, நான் ஜெய்தியா வரல. இதுல என்னன்னு சொன்னால், இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரு இந்த இமாமியா ராபிதா, நான் மூடினேன் சொன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சரியா, இதுல என்னன்னு சொன்னால், இமாமியத்துல கோட்பாட்டில் உள்ளவர்களை பொறுத்தவரையில் எப்படி அப்ப ஈரான்ல ஆட்சி நடக்குது, அவங்க அந்த கொள்கையில் உள்ளவர்கள்ன்றோம், ராபிதா இமாமி எப்படி ஆட்சி நடக்குது, இவர்களுடைய பிரச்சனை, இவர்கள் வந்து இப்படி இல்லாம தான் இருந்து கொண்டு இருந்தாங்க. நம்மட கொள்கை முடிஞ்சு இமா அவர் அவர் மகதி என்னது அவர் வந்தா தான் சொல்லி அப்படின்னா மூணாம் நூற்றாண்டுலயே முடிஞ்சுதாங்க. மூணாம் நூற்றாண்டு தான் அவர் வாழ்ந்தாரு. யாரு? முகமது இப்னு நுசைர். மூணு இமாம்களை கண்டாரன்னு சொல்றோம், 270. அப்ப பாத்துங்க, அப்பயே முடிஞ்சது. அதுக்கு பிறகு இப்ப 1100 வருஷம் தாண்டிச்சு. எத்தனை வருஷம்? 1100 தாண்டி இவனுக்கு சும்மா தான் இருந்துட்டு இருந்தாங்க. 1979 ஹுமேனிக்கிறாரு, அவர் பார்த்தாரு இந்த சியா குரூப்பை காப்பாத்தணும், இந்த இதை மடத்தனம்னு சொல்லவும் இல்ல, வெளியே இத மாதிரி ஒரு என்னது அரியன இருக்கான்னு சொல்லவும் இல்ல, அதான் கொள்கையும். திடீர்னு ஒரு கொள்கை அவர் உண்டாக்கினார். அவர் என்ன செஞ்சாருண்டா, விலாயத்துல் ஃபகீஹ், நல்லா ஞாபகம் இந்த வார்த்தையை, விலாயத்துல் ஃபகீஹ், விலாயா அல் ஃபகீஹ், மார்க்க அறிஞர்களின் ஆட்சி அப்படின்னு உண்டாக்கி விட்டார். ஏன்னா இந்த பிறகு காப்பாற்ற வேற வழி இல்ல, பிறகு காப்பாத்த வேற வழி இல்ல. விலாயத்துல் ஃபகீஹ் அப்படி ஒன்று செய்யலாம் அப்படின்னா என்ன, 12வது இமாம் வரும் வரைக்கும் அவர் உருவாக்கின மாதிரி யாரு, முகமது இப்னு நுசைர் சொன்னார் நான் தான் பாபண்டு. அது மாதிரி மார்க்க அறிஞர்கள் என்ன செய்யணும், நாட்டை ஆளலாம். அவர்கள் ஆள்றதில்ல, அவங்க வந்து ஒரு செட்டை உருவாக்கி அவங்க ஒரு பார்வையில ஆட்சியாளர்களை போட்டு என்ன செய்யலாம், ஆண்டு வரலாம். எது வரைக்கும்? வராதவர் வருகின்ற வரைக்கும். யாரு? அந்த மகதி வருகின்ற வரைக்கும் ஆட்சி செய்யலாம். இந்த கருத்தை முதலா விதைக்கிறாரு. எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கும், விதைச்சி விதைச்சி உருவாக்கி உருவாக்கி அந்த போலியான, அதை ஷியா கொள்கை போலி, போலியிலே ஒரு போலியை உருவாக்கி விளங்கிட்டா, மக்கள்கிட்ட புரட்சியை விதைச்சி மன்னர் ஷா என்னது முடிச்சு கட்டி நடந்த புரட்சிக்கு பேர் தான் சௌரா அல் ஹுமேனியா, ஈரானிய புரட்சி, ஈரானிய புரட்சி. இது விளங்காம அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி விளங்கிட்டா, அகலு சுன்னாவல் ஜமாத்துடைய இஹ்வான் ஜமாத்தே இஸ்லாமிய சார்ந்த பிரிவு எல்லாம் பேர் பிளைட்ல அங்க இறங்கினா, முதல் பிளைட் இஹ்வான் பிளைட் ஈரானுக்கு, முதல் பிளைட் என்ன இஹ்வானுடைய பிளைட் போய் தர. அவங்க என்ன நினைச்சாங்க, இஸ்லாமிய புரட்சி நடக்க போல அகலு சுன்னாவல் ஜமாத்திர புரட்சி என்ன நினைச்சாங்க. அக்கீதா மிக முக்கியம்ன்றது ஒரு பகுதி. அது பேத்து இறங்கி எல்லாம் முடிச்ச உடனே சட்டை ஆப்ப எழுதுற டைம் எல்லாம் முடிச்சு எல்லாம் பயந்து போய போயாச்சு. சட்டை ஆப்பில் முனாபிக் தனத்தை காட்டிதான். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒழுக்கம் வரப்போகுது, உண்மையிலேயே அப்படின்னு அறிவிச்சான். இஸ்லாம் வரப்போது, அது வரப்போது, எல்லா முஸ்லீம்களும் வரலாம், இது ஒரு தீன் அப்படியெல்லாம் அறிவிச்சாச்சு. சட்டை ஆப்பில் சொன்னா இந்த நாட்டுடைய ஆட்சி அல் இஸ்னை அஷரியா அல் ஜஃபரியாண்டா, அப்படின்னா என்ன, அல் இமாமியா, 12 இமாமியத்து கோட்பாடுள்ள அந்த மதுகபு தான் இங்கே ஆட்சி செய்யும் அப்படின்னு சட்டை ஆப்பில் எழுதிட்டான். அப்பதான் விளங்கிச்சு. அட, இதைத்தானாடா இவன் இஸ்லாம் புரட்சி என்று சொன்னு சொல்லி யாருமே ஷியாக்களை விரும்பி போகலாங்க. போன யாருமே ஷியாக்கள் வளரணும் போகல, இஸ்லாமிய ஆட்சியை நினைச்சுதான் போனாங்க. என்ன செஞ்சா, எல்லாம் தக்கைய நயவஞ்சத்தை காட்டி எல்லாம் செஞ்சு அதுக்கு பொறவு அகலு சுன்னாவல் ஜமாஅத்தினர் அந்த நாட்டுல ஒடுக்கப்பட்ட மாதிரி இறங்கி ஒடுக்கப்பட்டீங்க மட்டும் அவ்வளவு மோசமா என்ன செஞ்சாங்க, ஒடுக்கப்பட ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னாலதான் இந்த விலாயத்துல் ஃபகீ போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரா குமேனிக்கு ஒரு அத்தர், அப்புறம் ஹாமினி விளங்கிட்டா, இப்படி எல்லாம் அதெல்லாம் பொறுப்புள் உள்ளவங்க. அது இங்க முஃப்தி சபை என்ற மாதிரி அங்க பொறுப்புள் உள்ளவர்கள். அடுத்தது யாரு? ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்களுடைய பவர் அடுத்த சைடு. ஆட்சிக்கு வருவாங்க, இவங்க போக மாட்டாங்க, அதுக்கு இவங்க அதை மேற்பார். இவங்க நினைத்தால் டோட்டலா அதை கேன்சல் பண்ணக்கூடிய எல்லா சர்வாதிகாரமும் அவங்களுக்கு என்னது உண்டு. எனவே அதை காப்பாற்றி உண்டாக்கினதான் இந்த விலாயத்துல் ஃபகீஹ். அதுக்கு பின்னால உலகத்தில் ஷியா பரப்புகின்ற கொள்கை அவர்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஷியா பரப்புற கொள்கைக்காக வேண்டி தாங்கள் மிக விரோதமான கொள்கையில் இருக்க வேண்டிய நுசைரியாக்கள் எது சிரியாவோடும் கைகோர்த்து என்ன செய்யறாங்க, போறாங்க. இவர்களுக்கு அவர்கள் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்தில் பிறந்தவர் என்று சொல்லி சொல்லக்கூடிய யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் கைகோர்த்து இருக்கிறாங்களோ, நாங்க தூதர் என்று சொல்ற எங்களோட விரோதமாயிருக்கிறாங்களோ, அதே போல என்ன அவர்கள் மிகவும் விரோதிக்க வேண்டிய அவர்களே காபிர் என்று சொல்றாங்க. இந்த நுசைரியா சிரியா ஆட்சி என்ன செய்யறாங்க, காபிர் என்று சொல்றாங்க, குஃபர் என்றாங்க. அவர்களோட கைகோத்து என்ன செய்யறாங்க, கொண்டு போகக்கூடிய நிலைமை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய ஷியா உலகத்துடைய விஷயம். பின்ன யமன் ஷியாக்கு நம்ம வரல, சரியா? அதான் செய்தியா அந்த பகுதி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, இருக்கிற ஷியா வழக்கத்தை இல்லாம ஆக்கிறாம, இதெல்லாம் கேட்டு விளங்கிட்டா ஓரளவு தர்த்தி பண்ணி கொஞ்சம் ஒரு ஒழுங்குபடுத்திக்கங்க, விளங்கிட்டா இதுதான் ஷியா. நல்லா விளங்கலையா மூடிடுங்க, புறவு என்ன செய்யுங்க அதை மீட்டுங்க.
ஹதமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.